आप सुन रहे हैं रेडियो रवीश।
नमस्कार, मैं रवीश कुमार। दिस पॉडकास्ट हैज बीन जनरेटेड बाय आर्टिफिशियल इंटेलिजेंस। द वॉइस यू विल नाउ हियर इज नॉट माइंड बट जनरेटेड बाय अ मशीन। वी आर ट्राइंग टू रीच न्यू ऑडियंसेस एंड दस मेकिंग यूज ऑफ व्हाट एआई हैज टू ऑफर। देयर माइट बी सम ट्रांसलेशन रिलेटेड इन एक्यूरेसीज। इन दैट केस प्लीज रेफर टू आवर मेन वीडियो।
2024 காங்கிரஸ் தனது அறிக்கையை வெளியிட்டது. ஹலோ, நான் ரவீஷ்குமார். காங்கிரஸ் ஆட்சியில், மோடியின் ஆட்சியில் பார்லிமெண்ட் செயல்படுமா? ஊடகங்கள் அப்படியே இருக்குமா? மோடியின் ஆட்சியில் நீதித்துறையில் அரசியல் தலையீடு என கூறப்பட்ட பிரச்சினைகள் நடக்குமா என்று யோசித்தால் தொடருங்கள். பிறகு நீங்கள் காங்கிரஸ் அறிக்கையை படிக்க வேண்டும். அரசியலமைப்பு மற்றும் நிறுவன வீழ்ச்சியின் கவலைகளை நிவர்த்தி செய்யும் காங்கிரஸ் இந்த போக்கை நிறுத்தவும் நிறுவனங்களின் சுயாட்சி மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்தவும் தனது அறிக்கையில் உறுதியான உறுதியை அளித்துள்ளது. நீதிபதிகளை நியமிப்பதற்கான கொலீஜியம் முறையை கைவிடுவதாகவும் நீதிபதிகள் மீதான புகார்களை தீர்ப்பதற்கு கமிஷன் அமைக்கப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பு நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்க முன்மொழிகிறது. நீதித்துறையில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது உட்பட நீதித்துறை சீர்திருத்தம் தொடர்பாக காங்கிரஸ் குறிப்பிடத்தக்க உறுதிமொழியை அளித்துள்ளது. இந்த விஞ்ஞாபனம் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் உள்ள பல அரசியல் கட்சிகளிலிருந்து இந்த அம்சங்களில் தனித்து நிற்கிறது. இது தைரியமாகவும் இருக்கிறது. உத்தரவாதங்கள் போன்ற எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வாக்குறுதிகளுக்கு அப்பால் அரசியலமைப்பு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் விவாதத்திற்கு தேர்தல் விஞ்ஞாபனம் அழைப்பு விடுத்துள்ளது. இது எதிர்காலத்திற்கான ஒரு பார்வையை வழங்குகிறது. காங்கிரஸின் ஆட்சி காலத்தில் மற்றும் அதன் 10 ஆண்டுகளில் பிஜேபியின் நடவடிக்கைகள் பற்றிய விவாதத்திற்கு அப்பால் நகர்கிறது. இந்த வீடியோ ஒரு விரிவான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. வாக்காளராக இருப்பதற்கு முன் தகவலறிந்த குடிமகனாக இருக்க உங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் முக்கியமான தகவலை வழங்குகிறது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசியதை கேளுங்கள். இது சாதாரண தேர்தல் அல்ல என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இது ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காப்பாற்றும் தேர்தல். இந்த போரில் போராடி வெற்றி பெறுவது முக்கியம். இந்த தேர்தல் 2-3% மக்கள் நலன்களுக்கும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் இடையிலான போட்டியாகும். ஒட்டுமொத்த இந்தியாவும் எதை விரும்புகிறது என்பதை இந்த தேர்தல் அறிக்கையிலும் அதானியின் 2% என்ன விரும்புகிறார்கள் என்பதையும் அவர்களின் தேர்தல் அறிக்கையில் காணலாம். அவர்களின் முழுமையான விருப்பப்பட்டியலை அங்கே காணலாம். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் ஆண்டுக்கு 100 நாட்கள் கூடும். பாரபட்சமில்லாமல் இருக்க வேண்டிய சபாநாயகர் தனது அரசியல் கட்சியுடனான உறவை முறித்து கொள்ளும் இந்தியாவை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உறுதி செய்கிறது. நாடாளுமன்றத்திலிருந்து 100-க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதையும் குரல் வாக்கெடுப்பு மூலம் மஹுவா மொய்த்ராவின் உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டதையும் நாடு கண்டது. இத்தேர்தலில் புறக்கணிக்கப்பட்ட இந்த பிரச்சினையை காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கை மூலம் விவாதத்துக்கு கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடத்தக்க சீர்திருத்தத்தை குறிக்கும் வகையில் வாரத்திற்கு 1 முறை லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் எதிர்க்கட்சி பெஞ்சுகளின் நிகழ்ச்சி நிரல் விவாதிக்கப்படும் என்பதை தேர்தல் அறிக்கை உறுதி செய்கிறது. 10 வருடங்களில் ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தாத பிரதமர் மோடி உலகம் முழுவதும் உள்ள நாடாளுமன்றங்களில் பொதுவான இந்த நடைமுறையை அமல்படுத்தியிருக்கலாம். உதாரணமாக, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பிரதமரின் பதிலுக்காக 1 நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்போது அனைத்து உறுப்பினர்களும் கேள்விகளை கேட்கலாம். மேலும் பிரதமர் அவையில் பதிலளிக்க வேண்டும். மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் விவாதத்திற்கு எத்தனை நோட்டீஸ்களை சமர்ப்பித்துள்ளன, அவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விகிதத்தை ஆய்வு செய்வது நாடாளுமன்ற அமைப்புகளின் வீழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. ஒரே தேர்தல் முறைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து எம்கள் மூலம் மட்டுமே தேர்தல் நடத்தப்படும் என்றும், ஆனால் அனைத்து விவிபிஏடி சீட்டுகளும் எண்ணப்படும் என்றும் கூறியுள்ளது. கூடுதலாக, தேர்தல் ஆணையம், தகவல் ஆணையம் மற்றும் சிஏஜி போன்ற அமைப்புகளின் சுயாட்சியை வலுப்படுத்த உறுதியளிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தை ஒழித்துவிட்டு திட்டக் கமிஷனை மீண்டும் அமைப்பதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. ஆணையம் மற்றும் நிதி ஆயோக் உருவாக்கம் பற்றிய விவாதம் கேள்வியை எழுப்புகிறது. காங்கிரஸின் இந்த முன்மொழிவுகள் மற்றும் பரிந்துரைகளை பாஜக விவாதிக்குமா? மேலும் இதன் மூலம் இந்த விவாதங்களின் பின்னணியில் உள்ள காரணங்களை இந்த தேர்தலில் ஊடகங்கள் நாட்டுக்கு நினைவூட்டுமா? இது அரசியலமைப்பு நீதி தொடர்பான 18 உத்தரவாதங்களை கோடிட்டு காட்டும் காங்கிரஸின் நியாயபத்ராவின் பக்கம் எண் 21 முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளது. காங்கிரசுக்கு ஆட்சியமைக்க வாய்ப்பு கிடைத்தால் முந்தைய நிர்வாகங்களின் போது சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை தவிர்க்கும் என்பதை இந்த உத்தரவாதங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நேரத்தில் காங்கிரஸ் அதன் நோக்கங்களையும் அது நிறுவ திட்டமிட்டுள்ள அமைப்பையும் வெளிப்படையாக கூறி காங்கிரசின் தொலைநோக்கு பார்வையால் வடிவமைக்கப்பட்ட இந்தியாவை முன்வைக்கிறது. முதல் வாக்குறுதி, பயத்திலிருந்து விடுபடுவதற்கான உறுதி. போல்டா ஹிந்துஸ்தான் என்ற யூடியூப் சேனல் நீக்கப்பட்ட அதே நாளில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. அதன் நடவடிக்கைக்கு மத்திய அரசு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இது ஒவ்வொரு யூடியூபரையும் தடை செய்யும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது. ஊடக சுதந்திரம் உட்பட பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை மீட்டெடுப்பதாக காங்கிரஸ் உறுதியளிக்கிறது. இது அவதூறுகளை குற்றமட்டதாக்குவதற்கும் சிவில் சேதங்கள் மூலம் விரைவான சட்டரீதியான தீர்வுகளை வழங்குவதற்கும் தன்னிச்சையான மற்றும் கண்மூடித்தனமான இணைய இடைநீக்கங்களை முடிவுக்கு கொண்டுவருவதற்கும் உறுதியளிக்கிறது. மேலும் பேச்சு மற்றும் வெளிப்பாட்டை கட்டுப்படுத்தும் மற்றும் தனியுரிமை உரிமைகளை மீறும் விதிகளை நீக்கி தொலைத்தொடர்பு சட்டம் 2023 ஐ மதிப்பாய்வு செய்யவும் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. தற்போதைய நிலவரத்தை எடுத்துரைத்த ராகுல் காந்தி மற்றும் கோட், இது 2019 தொடங்கியது, இன்று அது உச்சத்தை எட்டியுள்ளது. மோடி அனைத்து நிறுவனங்களையும் கைப்பற்றியுள்ளார். அரசியல் மற்றும் நிதி ஏகபோகத்தை வைத்திருந்தார். அனைத்தும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது ஒரு மோசடி கிரிக்கெட் போட்டி போன்றது அல்ல. இது சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி, எனது யூடியூப், எனது இன்ஸ்டாகிராம் என அனைத்து அமைப்புகளையும் பாருங்கள். இது சாதாரண தேர்தல் அல்ல என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பையும் காப்பாற்றுவதற்கான தேர்தல் இது. ஒரு சிறிய சதவீதத்திற்கும் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் இடையேயான போராட்டம் என்பது இந்த அறிக்கையில் உள்ளது. மேலும் அதானியின் தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்கிறது? அரசியலமைப்பு அமைப்புகளின் வீழ்ச்சி குறித்து ராகுல் காந்தி தொடர்ந்து பேசினார். மேலும் இந்த அறிக்கையில் அவர்களின் நடுநிலைமையை மீட்டெடுக்க விரிவான ஆலோசனைகளை காங்கிரஸ் வழங்குகிறது. கடந்த தசாப்தத்தில் வெளிப்பட்ட பல்வேறு அச்சங்களிலிருந்து விடுதலை பெறுவதாக கட்சி உறுதியளிக்கிறது. தனியுரிமை பாதுகாப்பை உறுதி செய்யும் தனியுரிமை உரிமைகள் முதல் இணைய இடைநீக்கம் மற்றும் அவதூறு சட்டம் வரை பலதரப்பட்ட சிக்கல்களை இந்த அறிக்கை உள்ளடக்கியுள்ளது. அரசியலமைப்பு நீதிக்கான பிரிவில் தனியுரிமை உரிமைகளில் தலையிடும் அனைத்து சட்டங்களையும் காங்கிரஸ் மறுபரிசீலனை செய்து தேவையான திருத்தங்களை செய்யும் என்று கூறுகிறது. இந்தியாவில் எங்கும் உணவு, உடை, காதல், திருமணம் மற்றும் குடியிருப்பு தொடர்பான தனிப்பட்ட விருப்பங்களில் தலையிடாமல் அமைதியான முறையில் கூடி அமைப்புகளை உருவாக்குவதற்கான உரிமையை நிலைநாட்டுவதாகவும் காங்கிரஸ் உறுதியளிக்கிறது. அனைத்து நியாயமற்ற சட்டங்களும் விதிகளும் ரத்து செய்யப்படும். இந்த தேர்தல் இந்தியாவின் ஜனநாயகம் குறித்த உலகளாவிய கவலையை எழுப்பியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியை பெற்றாலும் அதன் தேர்தல் அறிக்கை இந்த கவலைகளை தீவிரமாக பரிசீலித்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை முன்மொழிகிறது. 16 பேர் கொண்ட குழுவின் தலைவர் பி. சிதம்பரம் 2019 இந்தியா சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறது என்று எச்சரித்ததாக குறிப்பிட்டார். பல வல்லுநர்கள் இப்போது அதை ஜனநாயகம் என்பதற்கு பதிலாக தேர்தல் சர்வாதிகாரம் என்று குறிப்பிடுகின்றனர். சில வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் தலைவர் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மோடியின் 10 கால ஆட்சியில் 400 மேற்பட்ட எம்எல்ஏக்கள் மற்ற கட்சிகளிலிருந்து பாஜகவுக்கு மாறியுள்ளதாக மல்லிகார்ஜுன் கார்கே குறிப்பிட்டுள்ளார். இடி ரெய்டுகளைத் தொடர்ந்து பல முக்கிய தலைவர்கள் பாஜகவுக்கு இடம்பெயர்ந்தனர். அங்கு அவர்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்ளவில்லை. இடி மூலம் அரசியல் விலகல் அதிகரிப்பு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்வதற்கான ஒரு தன்னியக்க காரணமாக கட்சி விலகுவதை மாற்றுவதற்கு அரசியலமைப்பின் 10 அட்டவணையில் திருத்தம் செய்ய முன்மொழிகிறது. காவல்துறை, புலனாய்வு மற்றும் புலனாய்வு அமைப்புகள் சட்டத்திற்கு உட்பட்டு கண்டிப்பாக செயல்படும் என்று காங்கிரஸ் உறுதியளிக்கிறது. அவர்களின் தற்போதைய சரிபார்க்கப்படாத அதிகாரங்கள் வரம்பிடப்படும். மேலும் அவை பாராளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றங்களின் மேற்பார்வையின் கீழ் வைக்கப்படும். சட்டத்தின் ஆயுதமாக்கல், தன்னிச்சையான தேடல்கள், கைப்பற்றுதல் மற்றும் இணைப்புகள், கண்மூடித்தனமான கைதுகள், மூன்றாம் நிலை முறைகளை பயன்படுத்துதல், நீண்டகால தடுப்பு காவல்கள், காவலில் வைக்கப்பட்ட மரணங்கள் மற்றும் புல்டோசர் நீதி ஆகியவற்றை ஆயுதமாக்குவதற்கு இந்த அறிக்கை உறுதியளிக்கிறது. அனைத்து குற்றவியல் சட்டங்களிலும் மற்றும் ஹாஷ் 39 ஜாமீன் என்பது விதி, சிறை விதிவிலக்கு மற்றும் ஹாஷ் 39 என்பதை வலியுறுத்தி ஜாமீன் தொடர்பான சட்டத்தை இயற்றுவதை காங்கிரஸ் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் சிறை சீர்திருத்தங்களுக்கும் உறுதியளித்துள்ளது. இந்த விஞ்ஞாபனம் சமீப வருடங்களில் காவல்துறை அடக்குமுறை, தன்னிச்சையான சோதனைகள் மற்றும் கண்மூடித்தனமாக தனிநபர்களை சிறையில் அடைத்தல் போன்ற போக்கை நிறுத்த முயல்கிறது. ஊடக சுதந்திரம் மற்றும் நீதித்துறை சுதந்திரம் குறித்து விரிவான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் குறைந்து வருவதை அங்கீகரிக்க வெளிநாட்டு செய்தித்தாள்களை நம்புவது தேவையற்றது. உள்ளூர் ஹிந்தி செய்தித்தாள்களை உற்று பார்த்தால் செய்தி சேனல்கள் பெருகிய முறையில் இணக்கமாகவும் புலனாய்வு இதழாகவும் மாறுவதால் பிரச்சினையின் அளவை வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக தேர்தல் பத்திரங்கள் போன்ற தலைப்புகளில் அரிதாகி வருகிறது. காங்கிரஸ் ஊடக சுதந்திரத்திற்கு வலுவான அர்ப்பணிப்பை செய்துள்ளது. சுய ஒழுங்குமுறைக்கு ஆதரவாக உள்ளது, ஆனால் மேலும் மேம்பாடுகளை உறுதியளிக்கிறது. இந்திய பிரஸ் கவுன்சில் சட்டம், 1978 திருத்தங்கள் பத்திரிகை மற்றும் தலையங்க சுதந்திரத்தை பாதுகாக்க முன்மொழியப்பட்டுள்ளன. இதில் பத்திரிகையாளர்களை அரசின் வற்புறுத்தலிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டங்கள், அரசாங்க கண்காணிப்பை கட்டுப்படுத்துதல், உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுவதை தடுப்பது மற்றும் மூல இரகசியத்தை பாதுகாப்பது ஆகியவை அடங்கும். மேலும் மீடியா ஏகபோகங்கள் மற்றும் குறுக்கு உரிமையை தடுக்கும் சட்டத்தை அறிமுகப்படுத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. ஏகபோகமாக சந்தேகிக்கப்படும் வழக்குகளை இந்திய போட்டி ஆணையத்திற்கு அனுப்புகிறது. ஊடக நிறுவனங்கள் தங்கள் வலைத்தளங்களில் தங்கள் உரிமை, கிராஸ் ஹோல்டிங் மற்றும் வருவாய் வழிகளை வெளியிட வேண்டும். இணைய சுதந்திரத்தை பேணுவதற்கும் தன்னிச்சையான இணைய பணிநிறுத்தங்களை தடுப்பதற்கும் ஒரு சட்டம் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இது அனைத்து வகையான தணிக்கைகளையும் அகற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பத்திரிகை சுதந்திரத்திற்கு இவ்வளவு விரிவான அர்ப்பணிப்புகளை வழங்கும் சிலவற்றில் இந்த அறிக்கையும் ஒன்றாகும். இது நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் சுயாட்சியை வலியுறுத்துகிறது. நீதித்துறையின் தரத்தை உயர்த்த உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளுடன் கலந்தாலோசித்து தேசிய நீதித்துறை ஆணையத்தை நிறுவ முன்மொழிகிறது. இந்த ஆணையம் உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் தேர்வு மற்றும் நியமனம், பட்டியல் சாதிகள், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்து 3 ஆண்டுகளுக்குள் அனைத்து நீதித்துறை காலியிடங்களையும் நிரப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒரு அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் உச்சநீதிமன்றத்திற்குள் 2 பிரிவுகளை உருவாக்குவது ஒரு குறிப்பிடத்தக்க முன்மொழிவாகும். ஒரு அரசியலமைப்பு நீதிமன்றம் மற்றும் ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம். 7 மூத்த நீதிபதிகளை உள்ளடக்கிய அரசியலமைப்பு நீதிமன்றம் அரசியலமைப்பின் விளக்கம் மற்றும் சட்ட அல்லது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும். அதே நேரத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்ற மேல்முறையீடுகளை கையாளும். 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் கொண்ட இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் மற்றும் தேசிய தீர்ப்பாயங்களின் மேல்முறையீடுகளை விசாரிக்கும். பிரதமர் மோடி மணிப்பூர் வரத் தயங்குவதால் அச்சத்தை நீக்குவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் தலைவர் இதன்போது குறிப்பிட்டார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சொல்வதை கேளுங்கள். சிலர் பயந்து வெளியேறும் நேரத்தில் அவர் ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார். பயப்படுபவர்கள் யார்? ஒரு குற்றவாளி மட்டுமே பயப்படுகிறார். தங்கள் கொள்கைகளில் நிலைத்திருக்கும் ஒரு நீதிமான் பயப்படுவதில்லை. எனவே நாங்கள் பயப்படவில்லை. நமது தலைவர்களான திருமதி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பயப்படவில்லை. பயம் அவர்களுக்கு அந்நியமானது. நமது மக்களுக்கு 400க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்றுத்தருவோம் என்று தம்பட்டம் அடிப்பதால் மோடிக்கு மட்டும் பயம். இருப்பினும் உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் நீண்ட பயணம் மேற்கொண்டிருந்த போதிலும் மணிப்பூர் போன்ற ஒரு இடத்திற்கு அவரால் செல்ல முடியவில்லை. அரசாங்க நிதி மற்றும் வாகனங்களை பயன்படுத்தி தேர்தல் பிரச்சாரம் நடத்தப்பட்டது, ஆனால் மணிப்பூர் புறக்கணிக்கப்பட்டது. அவர் ஏன் பார்வையிடவில்லை? அவர் 56 அங்குல மார்பை பெருமையாக கூறி அச்சமற்றவர் என்று கூறுகிறார். ஆனால் அவர் மக்களுடன் நின்று நமது தலைவர் ராகுல் காந்திக்கு வருகை தர முடியாது. காரணம் பயம். பயந்தவர் நாட்டுக்கு நல்லது செய்ய முடியாது. பயிர் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான உத்தரவாதம் உட்பட 5 வகையான நீதிகளை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை விவாதிக்கிறது. ஆனால் பழைய ஓய்வூதியத் திட்டம் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பியபோது அதை மறக்கவில்லை என்று சிதம்பரம் தெளிவுபடுத்தினார். அது பரிசீலனையில் உள்ளது. புதிய ஓய்வூதியத் திட்டத்தை மறு ஆய்வு செய்யவும் பழைய ஓய்வூதியத் திட்டத்திற்கான கோரிக்கையை ஆராயவும் நிதிச் செயலர் தலைமையில் ஒரு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. குழுவின் அறிக்கையை மறு செய்யும் வரை அதன் மீது ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது முன்கூட்டியே ஆகும். ராஜஸ்தானில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்தி மாநில தேர்தலில் தோல்வியடைந்தாலும் பாஜக அந்த முடிவை மாற்றிக்கொண்டாலும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்படாத பழைய ஓய்வூதியத் திட்டத்தையே காங்கிரஸ் ஆலோசித்து வருகிறது. முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியதை கேளுங்கள் மற்றும் கோட்: இது மற்றும் #39 மிஸ்ஸிங் மற்றும் #39 ஆகவில்லை. இது எங்கள் மனதில் அதிகம் உள்ளது. இருப்பினும் கடந்த 4 மாதங்களாக நடந்த வளர்ச்சிகளை நினைவில் கொள்ளுங்கள். அரசு மறுபரிசீலனை செய்ய ஒரு குழுவை நியமித்தது. NPS மற்றும் ஆப்ஸ்கான கோரிக்கை. நிதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஆப்ஸ் இன்ன ஓக்கங்களுக்கு நிதியளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. மற்றும் கோட் பாபு ஜக்ஜீவன் ராம் பிறந்தநாளில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். 1947 முதல் 1984 வரை கட்சிக்கு ஜக்ஜீவன் ராம் ஆற்றிய நீண்டகால பங்களிப்பை கார்கே எடுத்துரைத்தார். நேரு காலத்தின் முதல் அறிக்கையையும் அவர் நினைவு கூர்ந்தார். மீண்டும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே சொல்வதை கேளுங்கள். மற்றும் கோட் 1951 பண்டிட் ஜவஹர்லால் நேரு தலைமையில் வெளியிடப்பட்ட எங்களது தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் எதை குறிக்கிறது என்று தலைப்பிடப்பட்டது. மிகைப்படுத்தப்பட்ட கூற்றுக்கள் அல்லது கவர்ச்சிகரமான திட்டங்களை செய்யாமல் அடையக்கூடிய மற்றும் செயல்படுத்தக்கூடிய இலக்குகளின் யதார்த்தமான பார்வையை அது முன்வைத்தது. பண்டிட் நேருவின் காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த அணுகுமுறை நமது தற்போதைய தேர்தல் அறிக்கையில் நாம் தொடர்ந்து கடைபிடித்து வரும் கொள்கைகளை நேர்மை மற்றும் நடைமுறைக்கு வலியுறுத்தியது. காங்கிரசின் இந்த அறிக்கையானது அரசியலமைப்பு நிறுவனங்கள் மற்றும் ஊடகங்களின் சுதந்திரம் மற்றும் சுயாட்சியை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதில் குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை குறித்து விவாதம் நடத்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எந்தவொரு தனிநபரின் அதிகாரத்திற்காகவும் அரசியலமைப்பு நிறுவனங்கள் சுரண்டப்படாமல் இருக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்? எமர்ஜென்சியின் போது என்ன நடந்தது? மோடியின் கீழ் 10 ஆண்டுகளில் என்ன நடந்தது என்ற விவாதம் எவ்வளவு காலம் தொடரும்? அரசாங்கத்தை கேள்வி கேட்டதற்காக ஒரு பத்திரிகையாளர் பணியிலிருந்து எப்போது நீக்கப்படுவார் அல்லது அவர்களின் யூடியூப் சேனல் எப்போது குறிவைக்கப்பட்டு தடை செய்யப்படும் என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது இன்றைய இந்தியாவின் நிலை. குறைந்த பட்சம் காங்கிரஸானது இந்த பிரச்சினைகளில் உறுதியான மாற்றையாவது முன்வைத்துள்ளது. வணக்கம், நான் ரவீஷ்குமார்.